அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் 42 அமைச்சர்களை கொண்ட புதிய அமைச்சரவை பதவியேற்று இருப்பது குறித்த செய்தி.
ரணில் விக்ரமசிங்கே
இலங்கையின் புதிய அமைச்சரவையின் அளவு குறித்து ஒரு செவ்வி.
அப்பட்டமான ஒரே காரணம் தான், வேறு காரணம் இல்லை. பதவி ஆசைதான், வேறு காரணம் கிடையாது. ஆகவே அது பதவி ஆசை கொண்டவர் அங்கே.
இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கிணறு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது குறித்த தகவல். இந்தியாவின் கேரள மாநிலத்தில் இஸ்லாமிய எழுத்தாளர் ராமாயணம் குறித்து எழுதுவதற்கு எழுந்திருக்கும் எதிர்ப்பு குறித்த ஒரு செய்தி.
தென்னகத்தை அறிந்தவரையில் துளசி ராமாயணம் தான் முன்னணியில் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் பத்திர் வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக வைத்து எழுதுகிறார்.
ஐரோப்பாவில் குடியேறிகள் விவகாரம் உச்சகட்டத்தை அடைந்திருக்கும் நிலையில் மேலும் சில 1000 சிரிய குடியேறிகளை ஏற்றுக்கொள்ளப் போவதாக பிரிட்டன் அறிவித்திருப்பது உள்ளிட்ட செய்திகள் இன்றைய தமிழோசையில் இடம்பெற்றிருக்கின்றன.
செய்திகள் வாசிப்பவர்கள் எல்.ஆர். ஜெகதீசன் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
ஹங்கேரியில் கொதிநிலையை எட்டியிருக்கும் அகதிகள் மற்றும் குடியேறிகள் பிரச்சினையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவருவதற்கான திட்டங்கள் என்று அந்த நாட்டு அரசாங்கம் வர்ணிக்கும் திட்டங்கள் குறித்து ஹங்கேரியின் நாடாளுமன்றம் ஒருபுறம் விவாதித்துக் கொண்டிருக்க, மறுபுறம் காவல் அரண்களை முறியடித்தபடி அகதிகளும் குடியேறிகளும் முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள். செர்பியாவின் எல்லையை ஒட்டி அமைந்திருக்கும் முகாமில் இத்தகைய முதலாவது காவலரின் உடைப்பு நிகழ்ந்திருக்கிறது. அடுத்ததாக பிஸ்கி ரயில் நிலையத்தில் அடைபெற்றிருந்தவர்கள் காவலரங்களை தாண்டி ஆஸ்திரியாவின் எல்லையை நோக்கி செல்ல துவங்கினார்கள். இவர்களை இடைத்தங்கள் முகாமில் அடைக்க அதிகாரிகள் முயன்றனர். புதாபெஸ்தில் கெலடி ரயில் நிலையத்தில் இருந்த 100 கணக்கானவர்களும் அங்கிருந்து வெளியேறி மேற்கு நோக்கி செல்ல துவங்கியிருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவி தேவை என்று செர்பிய அரசு கூறியிருக்கிறது. காரணம், ஹங்கேரி தனது எல்லைப்புறத்தை இறுக மூடினால் தம் நாட்டில் குடியேறிகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் என்று செர்பியா அஞ்சுகிறது.
லிபிய கடற்பகுதியில் குடியேறிகள் பயணம் செய்த படகு ஒன்று கவிழ்ந்ததில் 40 குடியேறிகளை காணவில்லை என்று குடியேறிகளுக்கான சர்வதேச அமைப்பான IOM கூறியுள்ளது. மற்ற பயணிகளை இத்தாலிய கடற்படையினர் காப்பாற்றியுள்ளதாக செய்தியாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக கடலில் மூழ்கி இருந்த சிரியாவைச் சேர்ந்த சிறுவன், அவனது சகோதரன் மற்றும் தாயாரின் உடல்கள் அவர்களது சொந்த ஊரில் இன்று அடக்கம் செய்யப்பட்டன. அச்சிறுவனது மரணம் குடியேறிகள் பிரச்சினைக்கு அவசரமான தீர்வு ஒன்றை காண வேண்டியதன் அவசியத்தை உலக அளவில் எழுப்பியிருந்தது. இதனிடையே ஆலான் என்ற அந்த சிறுவனின் தந்தை இறந்து போன தனது குடும்பத்தினரின் இறுதிச் சடங்கில் பங்கு பெற துருக்கியிலிருந்து சிரியாவிற்குள் நுழைய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.
ஆஸ்திரியாவில் சரக்கு வண்டியில் அடைபட்டு இறந்து கிடந்த 71 பேர் குறித்த புலனாய்வு செய்து வரும் அதிகாரிகள் இவர்களை உள்ளே அடைக்கப்பட்டவுடன் வெகு விரைவிலேயே மூச்சு திணறி இறந்திருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆஸ்திரியாவை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த வாகனம் ஹங்கேரிக்கும் செர்பியாவுக்கும் இடையில் சென்றபொழுது அதற்குள் காற்று புக முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இறந்தவர்களில் சிரியர்கள், ஈராக்கியர்கள், ஆப்கானியர்களும் அடங்கியிருந்ததாக தெரிவித்திருக்கும் காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் அனைவரும் மயங்கிய நிலையில் மரணமடைந்திருக்கலாம் என்றும், அவர்கள் யாரும் அந்த வாகனத்தை விட்டு வெளியேற முயன்றதற்கான தடயங்கள் எவையும் காணப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள்.
ஏமனில் பணியிலிருந்த தமது நாட்டைச் சேர்ந்த 22 ராணுவ சிப்பாய்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கூறியுள்ளது. ஷியா ஹூத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போரிட்டு வரும் ஏமன் அரசுடன் இணைந்து போராடும் அரபு நாடுகளின் படையில் எமிரேட்ஸ் துருப்புகளும் உள்ளன. வெடிபொருள் கிடங்கு ஒன்றில் தற்செயலாக பரவிய தீ காரணமாக ஏற்பட்ட தொடர் வெடிச்சம்பவங்களில் இந்த சிப்பாய்கள் உயிரிழந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஊடகங்கள் கூறுகின்றன. ஆனால் ஆயுத கிடங்கு ஒன்றின் மீது தாங்கள் ஏவிய ஏவுகணை ஒன்றினால் ஏற்பட்ட வெடிச்சம்பவத்தில்தான் அவர்கள் கொல்லப்பட்டனர்.
நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் போகோ ஹராம் கிளர்ச்சி காரணமாக 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதாக IOM என்கிற குடிபெயர்ந்தவர்களுக்கான சர்வதேச அமைப்பு கூறியிருக்கிறது. ஏற்கனவே 15 லட்சம் பேர் என்ற அளவில் இருந்த இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை சமீப காலமாக தீவிரமடைந்திருக்கும் தாக்குதல் காரணமாக அதிகரித்திருப்பதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே கடந்த மே மாதம் முகமது புஹாரி நைஜீரியாவின் அதிபராக பதவியேற்ற பின்னர் அங்கு போகோ ஹராம் கிளர்ச்சியாளர்களால் 700 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக கூறும் தகவல்களை நைஜீரிய ராணுவத்தின் தலைமை அதிகாரி மறுத்திருக்கிறார். தீவிரவாதிகள் கணிசமாக ஒடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த ஆண்டின் இறுதிக்குள் அவர்களை முற்றிலும் வீழ்த்த உறுதி பூண்டிருப்பதாகவும் பிபிசிக்கு அவர் அளித்திருக்கும் பேட்டியில் கூறியிருக்கிறார்.
சியரா லியோனில் எபோலா வைரஸ் தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்ட பெண் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து அங்கு கிட்டத்தட்ட 1000 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். சியரா லியோன், கினி மற்றும் லைபீரியா ஆகிய நாடுகளில் எபோலா நோய் தொற்றுக்கு இதுவரை சுமார் 11000 பேர் பலியாகியுள்ளனர்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர், சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து புதிய அமைச்சரவை ஜனாதிபதி முன்பாக இன்று பதவியேற்றுக் கொண்டுள்ளது. இதுகுறித்த செய்தியை தெரிகிறார் செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து புதிய அமைச்சர்கள் 42 பேர் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள்.
ரணில் விக்ரமசிங்க
பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க கொள்கை திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த 32 பேரில் ரவி கருணாநாயக்க நிதியமைச்சராகவும், டாக்டர் ராஜித சேனாரட்ன சுகாதார அமைச்சராகவும், சம்பிக்க ரணவக்க மாநகரம் மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பைச் சேர்ந்த 10 பேர் இன்று பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார்கள். சிறுபான்மை இனங்களைச் சேர்ந்த 7 பேருக்கு அமைச்சரவையில் இடமளிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 3 பேர் தமிழர்கள், 4 பேர் முஸ்லிம்கள். டி எம் சுவாமிநாதன் மீள்குடியேற்றம் புனர்வாழ்வு மற்றும் இந்து சமய விவகார அமைச்சராகவும், மனோ கணேசன் தேசிய கலந்துரையாடல்கள் அமைச்சராகவும், பழனி திகாம்பரம் மலையக கிராமங்கள் உருவாக்கம் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். நகர திட்டமிடல் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சராக ரவுஃப் ஹக்கீம் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ரிஷாத் பதியுதீன் வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் அமைச்சராகவும், ஹபீர் காசிம் அரச தொழில் முயற்சி அமைச்சராகவும், எம் சி அப்துல் ஹலீம் தபால் மற்றும் முஸ்லிம் விவகார அமைச்சராகவும் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார்கள். இன்றைய பதவிப்பிரமாண நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த 33 பேரையும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பைச் சேர்ந்த 15 பேரையும் கொண்டதாக புதிய அமைச்சரவை அமையும் என்று தெரிவித்திருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
செய்தி குறிப்பை அளித்தவர் உதயகுமார். இலங்கையில் இன்று புதிதாக பதவியேற்றியிருக்கும் புதிய அமைச்சரவையில் 3 தமிழ் அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். இவர்களில் ஒருவரான மனோ கணேசனுக்கு வழங்கப்பட்டுள்ள தேசிய கலந்துரையாடல்களுக்கான அமைச்சு பொறுப்பு பற்றியும் புதிய அமைச்சரவை விரிவாக்கம் பற்றியும் அவரிடமே கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
உலக சமூகத்தின் எதிர்பார்ப்பு என்னவென்றால், முதல் விஷயமாக இருப்பது இனங்களுக்கிடையில் நல்லிணக்கம் தான், நேஷனல் ரீகான்சிலேஷன் தான் இருக்கின்றது. அத்தகைய முக்கியமான பொறுப்பு தான் வழங்கப்பட்டிருந்தார் நினைக்கின்றேன். காரணம், கடந்த காலங்களிலே கூட நான் எப்பொழுதுமே பிரிப்படாத ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளே ஐக்கியமாக வாழ வேண்டும், அதே வேளையில் ஐக்கியம் சமத்துவத்தின் அடிப்படை கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்தை அடிப்படை வைத்துக் கொண்டு தான் நான் எனது அரசியல் பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். வடக்குக்கும் கிழக்குக்கும் ஒரு பாலமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். சிங்கள மக்களுக்கும் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கும் இடையிலே பாலமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். அந்த புரிந்துணர்வு அடிப்படையிலே தான் இந்த ஒரு அமைச்சு உருவாக்கப்பட்டு வழங்கப்பட்டிருப்பதாக நினைக்கின்றேன்.
இலங்கை அரசாங்கம் மீதான மனிதுரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உலக அரங்குக்கு கொண்டு செல்வதில் நீங்களும் முக்கிய பங்காற்றியிருக்கிறீர்கள். குறிப்பாக காணாமல் போனவர்கள் தொடர்பாக சிவில் கண்காணிப்பு குழு என்ற ஒரு அமைப்பை அமைத்து அது தொடர்பாக மும்முரமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்திருக்கிறீர்கள். நீங்களும் ஆதாரங்களை திரட்டி வைத்திருக்கிறீர்கள். அதே அளவு உத்வேகத்துடன் இப்பொழுது இருக்கின்ற இந்த அரசாங்கத்துக்குள் இருந்து கொண்டும் உங்களால் செயற்பட முடியுமா, அல்லது உங்களுடைய இந்த செயற்பாடுகளுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இந்த பொறுப்பு அமைந்திருப்பதாக சிலர் பார்க்கலாம் அல்லவா?
உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அவர்களுக்கு நேற்று எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பதவி வழங்கலை கூட இப்படியான ஒரு விமர்சனத்தில் எழுதியிருக்கின்றது. நான் ஒரு உறுதியை வழங்க விரும்புகின்றேன். இந்த தேசிய நல்லிணக்கம் என்பதற்கு அடிப்படை சமத்துவம் இருக்க வேண்டும். உண்மையான சமத்துவத்தை ஏற்படுத்தி நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கூடிய அந்த லட்சியத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும், ஆனால் அதுக்கு தடை அதிகரிக்க வேண்டுமானால் ஒரு நிமிஷம் கூட இந்த பதவியில் இருக்க மாட்டேன்.
இதே நேரம் இந்த அரசாங்கம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து மிகவும் நீண்ட தாமதத்துக்கு பின்னர் இந்த அமைச்சரவையை இப்போது பொறுப்பேற்றிருப்பதற்கு என்ன காரணம்?
ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்துக்குள்ளே ஐக்கிய தேசிய கட்சி, எங்களது கட்சி, முஸ்லீம் காங்கிரஸ் மற்றும் அகில இலக்கிய மக்கள் காங்கிரஸ் மற்றும் ஜாதி கலவரம் போன்ற பல கட்சிகள் கூட்டு சேர்ந்திருக்கின்றன. இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுக்கு தேவையான அந்த 113 என்ற மெஜிக் நம்பர் என்று சொல்லக்கூடிய அந்த பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல் காரணத்தினாலே தான் நாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு கூட்டு சேர வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஜனாதிபதி அவர்கள் வெறுமனே ஒரு ஜனாதிபதி மாத்திரமல்ல, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைவராகவும் இருக்கின்ற காரணத்தினாலே அவரது கட்சியும் உள்வாங்கி கொண்டு செல்ல வேண்டிய தேவைப்பாடு அந்த காலத்தினாலும் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே தான் இரண்டு கட்சிகள் மத்தியில் முதலிலே புரிந்துணர்வு உடன்படிக்கை செய்யப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை அடிப்படையில் தான் இந்த அரசாங்கம் உருவாகி இருக்கின்றது. அமைச்சர் உருவாகி இருக்கின்ற காரணத்தினால்தான் நியாயமான முறையிலே ஒரு அந்த அமைச்சர்களை பகிர்ந்து கொள்ளும் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளும் காரணமாக நிச்சயமாக ஒரு சிறு தாமதம் ஏற்பட்டிருந்தது. அதான் உண்மையான காரணம்.
மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்றதன் பின்னர் அளிக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி தான் மிகவும் குறுகிய ஒரு அமைச்சரவையை கொண்டு நாட்டை ஆளுவது என்பது, அதாவது அரச செலவினத்தை குறைப்பது என்பது. ஆனால் இப்பொழுது இந்த புதிய அரசாங்கம் 30 பேர் மட்டும்தான் அமைச்சரவையில் இருக்கலாம் என்கின்ற அந்த இலக்கத்தை இப்போது அதிகரித்திருக்கிறது.
19 திருத்தத்தை அரசியலமைப்பில் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த திருத்தத்தின் அடிப்படையிலே அமைச்சரவையின் எண்ணிக்கை 30 இருக்க வேண்டும், மட்டுப்படுத்தப்பட வேண்டும். தேசிய அரசாங்கத்துக்கு அதிகமான அமைச்சரவை அங்கத்தவர்கள் தேவைப்படுவார்களே, ஆனால் அந்த பிரேரணையை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து பாராளுமன்ற சம்மதத்தை பெற வேண்டும் என்ற ஒரு ஒரு விதி சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நேற்று பாராளுமன்றத்துக்கு பிரதமர் அந்த பிரேரணை கொண்டு வந்து பாராளுமன்ற சம்மதத்தை பெற்றுக்கொண்டு தான் இன்று அமைச்சரவையின் தொகை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு ஏதோ ஒரு முறையிலே ஒரு வரையறை, ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு இங்கே அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது.
தேசிய அரசாங்கம் அமைந்தாலும் அல்லது ஒரே கட்சி தான் ஆட்சி அமைந்தாலும் நாட்டுக்கு தேவையான அமைச்சு பொறுப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப் போவதில்லையா? ஒரு நாட்டுக்கு தேவையான அளவை விட அதிகமாக அமைச்சர்கள் அதிகரிப்பதற்கு என்ன காரணம்?
அப்பட்டமா ஒரே காரணம் தான், வேறு காரணம் இல்லை. பதவி ஆசைதான், வேறு காரணம் கிடையாது. ஆகவே அது பதவி ஆசை கொண்டவர்கள் அங்கே இருக்கதான் செய்கின்றார். அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது, ஆக அவர்களை சமாளித்துக் கொண்டு அரவணைத்துக் கொண்டு செல்லப்பட தேவை இருக்கின்றது. அதனால பாராளுமன்றம் என்று சொல்லும் பொழுது அங்கே 225 உறுப்பினர்களிலே குறிப்பிட்ட தொகையினர் ஆதரவுகள் தேவைப்படுகிறது. சட்டமூலம் நிறைவேற்றுவதற்கு புதிய அரசியலமைப்பு திட்டங்கள் கொண்டு வருவதற்கு அவசியப்படுகின்றது. அந்த காரணத்தினால வேறு வழி இல்லாமல் சில விட்டுக்கொடுப்புகள் நெகிழ்வு தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது.
இலங்கையின் தேசிய கலந்துரையாடலுக்கான அமைச்சர் மனோ கணேசனிடம் பேசியவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள மட்டக்களப்பு மாவட்டத்தின் வந்தாறு மூளை நீர்முக பிள்ளையார் ஆலயத்தில் கிமு 200 முந்தைய நாகர்களின் கட்டுமானத்தில் உருவான கிணற்றையும் நாகக்கல்லையும் அடையாளம் கண்டிருப்பதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வேந்தர் சி பத்மநாபன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் எல்ஆர் ஜெகதீசன்.
தற்செயலாக நாங்கள் இந்த கோயிலுக்கு போன பொழுது ஒரு மிக ஒடுக்கமான கிணறு இருப்பதை கண்டோம். அதோடு பக்கத்தில் ஒரு நாகக்கல் வைத்திருக்கிறார்கள், அதை இப்பொழுதும் வழிபடுகிறார். அந்த கல்லிலே மணிநாகன் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலேதான் கிணற்றையும் நாங்கள் கால நிர்ணயம் செய்ய முடிந்தது. கிணறு ஆழமானது, வெற்றி பார்க்கின்ற பொழுது ஒரு 25 அடி காலத்திற்கு தண்ணீர் நிற்கின்றது. அதனை அறுத்த கற்களை அடுக்கி அமைத்திருக்கின்றார்கள், நாற்சதுரமாக அமைத்திருக்கின்றார்கள். அது 3 அகலமும் நீளமும் கொண்ட ஒரு சதுரமாக இருக்கின்றது. அளவிலே மற்றதற்கோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிகச் சிறியது. அந்த கற்களிலே தமிழ் பிராமி எழுத்துக்கள் தெரிகின்றன. அதை வைத்துக் கொண்டுதான் நாகர்களுடைய வேலைப்பாடு என்று நாங்கள் நினைக்கின்றோம்.
இது எந்த காலகட்டத்தை சார்ந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
அது நாங்கள் 2 அளவில் கிறிஸ்துவுக்கு 32 அளவு குறுகிய ஒரு வேலைப்பாடாக இருக்கலாம்.
எதன் அடிப்படையில் நீங்கள் அப்படி ஒரு முடிவுக்கு வருகிறீர்கள்?
எழுத்துக்களினுடைய அடிப்படையிலே தான் அந்த முடிவுக்கு நாங்கள் வர முடியவில்லை. கால வரையறையை பொறுத்த மட்டும் பிராமி எழுத்துக்களுக்கு ஒரு காலம் உண்டு. தமிழ் பிராமி எழுத்து என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு முன் 280 முதல் கிறிஸ்துவுக்கு பின் 250 வரைதான் இனங்கள் அந்த எழுத்து முறை நிலவி இருக்கலாம். இது பழைய தமிழ் பிராமி வரிவடிவங்கள் என்று காணப்படுவதனால் தான் கிறிஸ்துவுக்கு முற்பட்டது என்று நான் சொன்னேன். இதே மாதிரியான ஒரு கணக்கை பதுவான்கரையிலே சென்ற வருடம் நவம்பர் மாதம் நாங்கள் கண்டோம். வேரம் என்கின்ற இடத்தில் இருக்கின்றது. அது சுடுமண் வளையங்களினால் அமைக்கப்பட்ட கிணறு நாகர்களினாலே. அதனுடைய மேற்பகுதி வளையத்தினுடைய பாகங்கள் மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் எழுத்துக்கள் காரணமாக அதையும் அடையாளம் காண முடிந்தது. அதே போல இந்த கிணறு செங்கல்லினால் அன்றி கருங்கல்லினால் அறுத்த கற்களினால் அமைக்கப்பட்டதென்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த ரெண்டும் மட்டும்தான் இந்த ஆதி இரும்புக்கால மனிதர்கள் தமிழ் பகுதிகளில் வடகிழக்கிலே அமைத்த கிணறுகள் இதுவரை காணப்பட்டுள்ளன.
இந்த குறிப்பிட்ட கோவிலில் இருக்கும் நாகக்கல் இன்றும் வழிபடப்படுவதாக கூறினீர்கள். அந்த நாகக்கல்லும் 2000 ஆண்டுகளுக்கு பழமையான முந்தைய கல்லா?
இதே போன்ற கற்கள் பல மட்டக்களத்திலும் மண்ணி பகுதியிலும் உள்ளன. உள்ள கல் வந்து இதே போன்றது. இதே போன்ற கல் இப்பொழுதும் வழிபாட்டில் இருக்கின்றது. அதிலும் இந்த மணிநாகன் என்ற எழுத்து காணப்படுகின்றது. அதோடு அதை சுற்றியுள்ள கற்களில் மணிநாகன் பள்ளி என்றும் எழுதப்படுகின்றது. மணிநாகன் பள்ளி என்றால் மணிநாகனுக்குரிய கோயில். அந்த காலத்தில் கோயிலுக்கு பதிலாக பள்ளி என்ற சொல்லைத்தான் பயன்படுத்தினார்கள்.
யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வேந்தர் சி பத்மநாபனிடம் பேசியவர் எல் ஆர் ஜெகதீசன். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி சில இந்திய செய்திகள். இந்தியாவில் ஒரே படிநிலையில் ஓய்வு பெற்ற ராணுவத்தினருக்கு ஒரே ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்னும் போராட்டம் வலுத்து வரும் நிலையில் அப்படியான சலுகை ஜவான்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டுமென முன்னாள் படைவீரர் அமைப்பு ஒன்று கூறியுள்ளது. இதுகுறித்து இந்திய வாய்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் சொசைட்டியின் துணைத் தலைவர் வரதராஜனிடம் கேட்டார் நமது புதுதில்லி செய்தியாளர் ஜெயக்குமார்.
ஜவான் பொறுத்தவரையிலும் 35-40 வயசுல கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுனால பிளஸ் பேமெண்ட் டிஃபரன்சியேஷன் வந்து 1:20 லெவல்ல இருக்கிறதுனால ஆபீசருக்கும் ஜவானுக்கும் இன்னைக்கு ஓஆர்ஓபி சிம்பிள் ஃபார்முலால கொடுத்தா ஜவானுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அதுல 8,300 கோர்ஸ் சொல்லப்படுற அமௌண்ட்ல 1 ரூபா ஜவானுக்கு கிடைச்சா 9 ரூபா 9.16 ரூபீஸ் வந்து ஒரு ஆபீசர் கிடைக்கும். சோ இந்த ஒரு டிஸ்கிரிபென்சி இதை வந்து சரி பண்ணி எங்களோட கோரிக்கை வந்து MSP வந்து ஆபீசர்ஸுக்கு 6,000 ரூபா கிடைக்குது, எங்களுக்கு 2,000 ரூபா கிடைக்குது. அதே மாதிரி 73க்கு முன்னாடி வந்து எங்களுக்கு 75% ஆஃப் லாஸ்ட் பே ட்ரான் வந்து பென்ஷனா கிடைச்சிக்கிட்டு இருந்தது. ஸோ எங்களோட கோரிக்கை என்னன்னா முதல்ல MSP வந்து ஈக்குவல் பண்ணி ஆபீசருக்கும் ஜவானுக்கும் 6,000 ரூபா பண்ணி அதே மாதிரி 75% ரிஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் ஓஆர்ஓபி கொடுத்தா எங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். இதுதான் எங்களோட மெமரண்டம்ல பிரைம் மினிஸ்டருக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் நாங்க இது பண்ணிருக்கோம்.
உங்களுடைய கோரிக்கைகளை வந்து முன்வைத்து நடத்தப்படுற இந்த போராட்டம் வந்து இத்தனை காலத்துக்கு பிறகு வந்து இப்போ என்ன நிலைமையில இருக்கு? உங்களுக்கு இன்னமும் உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா?
கோரிக்கைகள் ஏற்கப்படுங்கிற நம்பிக்கை நிச்சயமா இருக்கு. ஏன் அப்படின்னா 2-3 நாள் முன்னாடி இன்டர்வியூல பைனான்ஸ் மினிஸ்டர் சொன்ன விஷயங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கும் அப்படின்னு தோன்றது. மெயினா பார்க்கையில 38 வருஷத்துக்கு கீழே ரிட்டையர் ஆகிற ஜவானுக்கு மட்டும்தான் ஓஆர்ஓபி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ரைட் இருக்கு அப்படிங்கறது வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து எங்களோட கருத்து கூட. ஏன்னா ஆபீசர்ஸ் வந்து 58 வயசு வரையும் 60 வயசு வரையும் சர்விங் பண்ணதுக்கு அப்புறம் ஓஆர்ஓபி கேட்கறது வந்து இல்லீகல், இது தப்பான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து இந்த ஓஆர்ஓபி கேட்கறதுனால தான் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கு தெரிஞ்ச வந்து சமாச்சாரம்.
இதே சமயத்துல வந்து உங்க கூட போராடுற ஒரு சில தரப்பினர் வந்து மத்திய அரசு இந்த விஷயத்த வந்து திசை திருப்பும் நோக்கத்துல பல விதமான கருத்துக்களை வெளியிட்டு இருக்கு. பல்வேறு மட்டங்கள்ல பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுது. அதனால வந்து இந்த விஷயம் நீர்த்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்தியால இதனால வரலையும் ஜவானோட விஷயத்த வந்து எந்த ஒரு ஆபீசரும் சரியான முறையில வந்து கவர்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போகலை. உலக தரத்துல பார்க்கும்போது ஒரு ஆர்மியில ஆபீசர் ஜவான் அப்படிங்கிற அவங்க பேமெண்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கையில 1:2 இருக்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். அதாவது 1 ரூபா ஜவானுக்கு கொடுத்தா 2 ரூபா ஆபீசருக்கு போகும். இது பட்ஜெட்டோட நார்மலான ஒரு விஷயம். ஜப்பான எடுத்துக்கிட்டாலும் அமெரிக்கா எடுத்துக்கிட்டாலும் ஆனா இந்தியால கிட்டத்தட்ட 1:20 போயிட்டு இருக்கு. சோ அந்த ஒரு விஷயம் போனதுக்கு அப்புறம் 1:20 இருந்ததுக்கும் பிறகும் ஓஆர்ஓபி வேணும் அப்படின்னு கேக்குறது வந்து நியாயமானது இல்ல. அதனால உலகத்திலேயே முதல் தடவாக லோயல் ரேங்க்ல இருக்கிற நாங்க எங்களோட தனிப்பட்ட முறையில எங்க பேச்சு நாங்களே பேசுவோம், எங்களுக்காக வேற யாரும் வாதாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆஃப் ஐஎக்ஸ்எம் ஆரம்பிச்சிருக்கேன்.
இந்த மாதிரி வந்து பிளவுபட்டு தனித்தனியா ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க?
இது சாதகமா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற பிரச்சனை காட்டிலும் நம்மளோட விஷயம் சொல்லவே படவில்லை, 60 வருஷமா சொல்லப்படவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நில நம்ம விஷயம் நம்ம சொல்றதுக்கு இதுக்கும் மேல ஏதாவது நம்மளுக்கு கெடுதல் நடக்குமா அப்படிங்கிற அச்சமோ இல்ல சம்சயமோ நம்மளுக்கு இல்ல. அதனால நம்ம விஷயம் வெளியில சொல்றதுக்கு நாங்க வந்து வெளியில வந்திருக்கோம் நிக்கிறோம்.
ஜவான்களுக்காக போராடி வரும் வாய்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் சொசைட்டியின் துணைத் தலைவர் வரதராஜன். கிரீன் பீஸ் நிறுவனத்திற்கு வெளிநாடுகளிலிருந்து நிதி உதவி பெறும் உரிமத்தை இந்திய அரசு ரத்து செய்துள்ள நிலையில் இந்திய அரசானது கருத்து முரண்படுபவர்களை ஒடுக்குவதாக சுற்றுச்சூழல் அமைப்பான கிரீன் பீஸ் குற்றம் சாட்டியுள்ளது. செய்தியை அளிக்கிறார் செய்தியாளர் ஜெயக்குமார்.
இந்திய அரசின் கருத்துக்களோடு முரண்படுபவர்களை ஒடுக்குவதாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பான கிரீன் பீஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது. கிரீன் பீஸ் நிறுவனம் வெளிநாடுகளிலிருந்து நிதி உதவி பெறுவதற்காக இந்திய அரசிடமிருந்து பெறப்பட்டிருந்த உரிமம் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்துதான் கிரீன் பீஸ் இந்திய அரசு மீது இந்த குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறது. குறிப்பாக கிரீன் பீஸ் பல்வேறு விதிமீறல்களில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள இந்திய அரசு அதன் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ள தகவலையும் கூட நீதிமன்றத்தில் தான் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக கிரீன் பீஸ் அமைப்பின் பிரச்சார குழுவில் இடம்பெற்றுள்ள ரெச்சேல் அவர்களிடம் கேள்வி எழுப்பிய போது,
எங்களுடைய கருத்துக்கள் வந்து நாங்க தொடக்கத்துல இருந்தே சொல்றதுதான். ஏன்னா இப்ப அரசாங்கத்துக்கு அவங்களுடைய கொள்கைகளுக்கு முரண்பாடான கருத்துக்களை நம்ம தெரிவிக்கும் பொழுது அவங்க வந்து அந்த மாதிரி நிறுவனங்களை தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளாக்கி இப்போ வந்து கடைசியா நமக்கு எஃப்சிஆர்ஏ அந்த அக்கௌண்ட்டையே வந்து கேன்சல் பண்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது சம்பந்தமா வந்து வழக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு அக்கௌண்ட்டை வந்து ஏன் கேன்சல் பண்ணணும்ன்றது சம்பந்தமா தான் வழக்கு போயிட்டு இருக்கு. பட் இவங்க வந்து அதுக்கு பதில் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாவே கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹியரிங்க்கு வர்ற அன்னைக்கு முந்திர நாள் இந்த மாதிரி பண்றது வந்து ரொம்ப தெளிவா நமக்கு வந்து தெரிகிறது. என்ன அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் அவங்களுக்கு சரியான பதில்கள் அவங்க கொடுக்கற கேள்விகளுக்கு கொடுத்தாலும் அவங்க வந்து அவங்க என்ன செய்யணும்னு பிளான் பண்ணி பண்றாங்களோ அதை பண்ணிட்டு இருக்காங்க.
அரசாங்கம் வந்து இந்த உரிமத்தை ரத்து செய்யறதுக்காக கூறின காரணங்கள் வந்து அனைத்தும் தவறு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்போ
ஆமா, அவங்க எங்களை கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுத்துருக்கோம்.
அதே சமயத்துல வந்து அரசாங்கத்துக்கிட்ட நீங்க அளித்திருந்த தகவல்கள் ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டுல எந்த விதமான பண பரிமாற்றமும் நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் அதற்கான ஆதாரங்களை அரசாங்கம் வெளியிட்ட பிறகு இது வந்து கிளரிக்கல் எரர்ங்கிற மாதிரியான கருத்தை நீங்க வெளியிட்டு இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஏற்புக்கூடியதுன்னு நீங்க கருதுறீங்க?
பதில் கிடைச்ச கேள்விகளையே திருப்பி திருப்பி சொல்லி அதே பாயிண்ட்டுங்களையே பேசுறது வந்து என்ன எங்களுக்கு எங்களை பொறுத்த அளவுல எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா பேசிக்கலா நம்மளோட இமேஜை வந்து டேமேஜ் பண்றதுக்குரிய எஃபர்ட் இதெல்லாம்.
தற்போதைய சூழல்ல வந்து கிரீன் பீஸ் நிறுவனத்துடைய எதிர்காலம் இந்தியாவில எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க?
இப்போ கடந்த ஒரு வருஷ காலமா பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 70-75% வந்து இந்தியன் சப்போர்ட் வந்து வருது. ஸோ அதனால ஃபினான்சியல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது டெஃபினட்டா நம்மளுக்கு வந்து இந்தியன் சைட் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு, நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியும்.
புதுதில்லி செய்தியாளர் ஜெயக்குமார். இந்தியாவின் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த இலக்கிய விமர்சகரான எம் எம் பஷீர் வலதுசாரி அமைப்புகளிடமிருந்து வந்த மிரட்டலை அடுத்து தான் எழுதி வந்த ராமாயணத் தொடரை நிறுத்தியுள்ளார். செய்தியை அளிக்கிறார் சங்கீதாராஜன்.
கேரளாவில் இஸ்லாமிய இலக்கிய விமர்சகர் ஒருவர் ராமாயணம் குறித்து எழுதுவதற்கு எழுந்த எதிர்ப்பின் காரணமாக அவர் அதனை நிறுத்துவதாக அறிவித்துள்ளார். கேரளாவைச் சேர்ந்த முன்னணி இலக்கிய விமர்சகரும் முன்னாள் பேராசிரியருமான எம் எம் பஷீர் அங்கே வெளிவரும் மாத்ருபூமி இதழில் வால்மீகி ராமாயணத்தை மையமாக கொண்டு ஒரு தொடரை எழுதி வந்தார். இந்த தொடரின் 5 பகுதிகள் வெளிவந்த நிலையில் அவரது எழுத்துக்கு இந்த வலதுசாரி இயக்கங்கள் சில எதிர்ப்பு தெரிவித்தன. தொடரை வெளியிட்டிருந்த நாளிதழ் அலுவலகம் முன்பாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களை சில அமைப்புகள் நடத்தின. இந்த மிரட்டல்கள் குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் மலையாள இலக்கிய உலகை கவனித்து வரும் எழுத்தாளர் கலந்தை பீர் முகமதுவிடம் கேட்டபோது,
இரண்டு விஷயம். முதலில் அவர் ஒரு முஸ்லீமாக இருந்து எழுதுகிறார். இரண்டாவது, நாம் அறிந்தவரையில் இந்தியாவை அறிந்து தமிழக தென்னகத்தை அறிந்தவரையில் துளசி ராமாயணம் தான் முன்னணியில் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் பஷீர் வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக வைத்து எழுதுகிறார். வால்மீகி ராமாயணம் அடிப்படையில் ராமனை ஒரு மனித பிறவியாக கருதிதான் பல விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதை ஒரு முஸ்லீம் எழுதும் பொழுது அவர்களுக்கு ஏற்கனவே துளசி ராமாயணத்தின் அடிப்படையில் ராமனை ஒரு பிரம்மாண்டமான கடவுளாக உருவகித்திருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் இதை மனித தன்மையோடு எழுதும் பொழுது ராமனுடைய பிம்பம் கலைவதாகவோ அதை ஒரு முஸ்லீம் வேண்டுமென்றே செய்வதாகவோ அவர்கள் கருதி இருக்கலாம். ராமாயணத்தை பற்றி மற்ற நாளிதழ்களில் மற்றவர்கள் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். தாமஸ் மத்தேயு போன்றவர்கள் எழுதியிருக்கிறார்கள். யூசுப் அலி கேச்சேரி என்று ஒருவர் எழுதியிருக்கிறார். தாமஸ் மத்தேயு எழுதியிருக்கிறார். வீரன் குட்டி என்று ஒருவர் எழுதியிருக்கிறார். இவர்களெல்லாம் எழுதும் பொழுது வராத ஒரு ஆத்திரம் இப்பொழுது இவர் எழுதும் பொழுது வருகிறது. தங்களுடைய இயக்கத்தை வலுவாக கொண்டு செல்லவும் மக்களை மீண்டும் வகுப்புவாத சிக்கலுக்குள் வகுப்புவாத சூழலுக்குள் சிக்க வைக்கப்போம் இவர்கள் மிக தீவிரமாக இயங்குவதாக அந்த மாத்திருபூமியுடைய ஆசிரியர் கருதுகிறார்
என்று தெரிவித்தார் கலந்தை பீர் முகமது. தான் ஒரு முஸ்லிம் என்பதால் இந்த கட்டுரையை எழுதுவதற்கு உரிமை இல்லை என்று வலதுசாரி குழுக்களிடமிருந்து வந்த கோரிக்கைகளை அடுத்து இந்த தொடரை நிறுத்தியுள்ளதாக இந்திய நாளிதழ் ஒன்றில் எம் பஷீர் கூறியிருக்கிறார்.
செய்தியை அளித்தவர் சங்கீதராஜன். அடுத்ததாக ஒரு சர்வதேச செய்தி. ஐரோப்பாவில் குடியேறிகள் விவகாரம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் கூடுதலாக சிறிய அகதிகளை அங்கிருக்கும் அகதிகள் முகாமிலிருந்து ஏற்றுக்கொள்ளப் போவதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. மேலதிக தகவல்களுடன் நந்தினி குருசங்கரன்.
ஐரோப்பாவில் குடியேறிகள் விவகாரம் உச்சகட்டத்தை அடைந்திருக்கும் நிலையில் மேலும் சில ஆயிரம் சிறிய அகதிகளை ஏற்றுக்கொள்ளப் போவதாக பிரிட்டன் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து பேசியிருக்கும் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் சிறிய எல்லைகளில் இருக்கும் முகாம்களிலிருந்து சில ஆயிரம் அகதிகளை ஏற்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார்.
அகதிகள் முகாமிலிருந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும் வழிமுறையையே நாங்கள் தொடர்ந்து கடைபிடிப்போம். இதன் மூலம் பல உயிர்களை பழிவாங்கிய அபாயகரமான வழியில் அல்லாமல் அவர்கள் பாதுகாப்பாகவும் நேரடியாகவும் ஐக்கிய ராஜ்யத்திற்கு வந்து சேர முடியும்.
இதற்கிடையில் பிக்ஸ்கே நிலையத்தில் நின்று கொண்டிருக்கும் ரயிலில் இருக்கும் குடியேறிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையிலான மோதல் தொடர்ந்து வருகிறது. அந்த ரயிலில் இருப்பவர்கள் அந்நகரில் அமைந்துள்ள இடைக்கால முகாமுக்கு செல்ல மறுத்து வருகின்றனர். இன்று காலையிலும் தங்களை முகாமுக்கு அனுப்பக்கூடாது என்று அவர்கள் கோஷமிட்டனர். பத்திரிகையாளர்களை ரயில் நிற்கும் இடத்திலிருந்து காவல்துறை அகற்றிவிட்டாலும் கூட தூரத்தில் இருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு கேட்கும் வகையில் குடியேறிகள் தங்கள் நிலைமையை தெரிவித்து வருகின்றனர். தற்போது அந்த ரயிலில் நிலைமை மிகவும் மோசமடைந்திருப்பதாகவும் குடியேறிகள் கூறினர்.
இன்று நாங்கள் இங்கிருந்து புறப்படாவிட்டால் இந்த நாட்டிலேயே நாங்கள் இறந்து போவோம். இன்றே இங்கிருந்து புறப்பட்டாக வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை, மனித உரிமைகள் எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் போக வேண்டும். ஜெர்மனி, வியன்னா அல்லது வேற எங்காவது நாங்கள் உடனே போயாக வேண்டும். நான் 200 கிலோமீட்டருக்கு மேல் நடந்துவிட்டேன். இனிமேல் என்னால் நடக்கவே முடியாது.
நாங்கள் சிரியாவிலிருந்தும் ஈராக்கிலிருந்தும் வருகிறோம். ஆனால் ஒரே உலகம், ஒரே ரத்தம். நாங்கள் ஒரே மனிதர்கள். பெரும்பாலும் சிரியாவிலிருந்து வருகிறோம். எங்கள் நாட்டில் சண்டை நடக்கிறது. இங்கே ஐரோப்பாவில் எங்கள் சுதந்திரத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். மனித உரிமை எங்கே இருக்கிறது? ஐக்கிய நாடுகள் சபை எங்கே இருக்கிறது?
புடாபெஸ்ட் ரயில் நிலையத்தில் இருக்கும் குடியேறிகளில் சிலர் தாங்கள் நடந்தே ஆஸ்திரியாவுக்கு செல்லப் போவதாக கூறுகின்றனர். இதற்கிடையில் எல்லையில் பாதுகாப்பை அதிகரிக்கும் புதிய சட்டங்களை ஹங்கேரி நாடாளுமன்றம் இயற்றியிருக்கிறது. இதன்படி காவல்துறைக்கு கூடுதல் அதிகாரங்களை அளித்திருப்பதோடு நாட்டிற்குள் சட்டவிரோதமாக நுழைபவர்களை தண்டிக்கவும் இந்த சட்டம் வழிவகுக்கிறது. இதற்கிடையில் அகதிகள் பிரச்சினையை எதிர்கொள்வது குறித்த பொது வியூகத்தை வகுப்பதில் ஐரோப்பிய யூனியனில் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் அகதிகளை இடமாற்றம் செய்யக்கூடிய பொதுவான ஒரு திட்டத்தை ஜெர்மனி வலியுறுத்தி வருகிறது. ஜெர்மனியின் இந்த திட்டத்தை ஐரோப்பிய ஆணையம் ஆதரிக்கிறது. ஒவ்வொரு நாட்டிற்குமான புதிய ஒதுக்கீடையும் ஆணையம் விரைவில் அறிவிக்கவிருக்கிறது. ஆனால் சில கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் இதனை ஏற்கவில்லை. ஐரோப்பாவுக்கு வரும் வழியில் கடலில் மூழ்கி உயிரிழந்த 3 வயது சிறுவன் ஐலன் மற்றும் அவனது குடும்பத்தினரின் உடல்கள் அவர்களது சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டன. இதற்காக ஐலனின் தந்தை துருக்கி வழியாக சிரியாவுக்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட்டது. இதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஐலனின் தந்தை அப்துல்லா குர்தி, இந்த விவகாரத்தில் அரபு நாடுகள் கூடுதலாக உதவ வேண்டும் என்று கூறினார்.
என் குழந்தைகளுக்கு என்ன நேர்ந்தது என ஐரோப்பிய நாடுகள் அல்ல, அரபு நாடுகள் தான் பார்க்க வேண்டும். அவர்கள் மக்களுக்கு உதவ வேண்டும். அதை தவிர எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். என்னுடைய மொத்த குடும்பமும் இறந்துவிட்டது. அவர்கள் தியாகிகளாகிவிட்டனர். இருந்தாலும் இப்பொழுது உதவி தேவைப்படுபவர்களுக்கு அவர்கள் உதவுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். யுத்தம் போதும். இதற்கு மேல் என்ன சொல்லுவதென்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு களைப்பாக இருக்கின்றது. என்னை விட்டுவிடுங்கள்
என்று தெரிவித்தார் உயிரிழந்த சிறுவன் ஐலனின் தந்தையான அப்துல்லா குர்தி. ஐரோப்பிய நாடுகள் 2 லட்சம் அகதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஐநா தெரிவித்திருக்கிறது. இது மிக முக்கியமான தருணம் என்று தெரிவித்திருக்கும் ஐநா அகதிகள் முகமையின் தலைவரான அன்டோனியோ குட்டேரஸ், ஐரோப்பிய யூனியன் தன் முழு சக்தியையும் இந்த பிரச்சினையில் உபயோகப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்.
செய்தியை அளித்தவர் நந்தினி குருசங்கரன். சற்று முன்பாக வந்த செய்தி, தஜிகிஸ்தான் தலைநகர் துஷானபேயில் நடந்த மோதலில் 17 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். பதவி நீக்கம் செய்யப்பட்ட துணை பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் அதுகலிம் நசர்ஜோடா மீது இந்த கலவரங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவர் ஒரு பயங்கரவாத குழுவையே நடத்தி வருவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மோதல்களில் 8 காவல்துறையினர் கொல்லப்பட்டுள்ளனர். அங்கிருக்கும் அமெரிக்க தூதரகம் மூடப்பட்டுள்ளது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.